அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மாலதி. புதிய அரசியலமைப்பு அவையை நிறுவுவதை இடைநிறுத்தம் செய்யுமாறு வெனிசுவேலா அரசுக்கு கத்தோலிக்கிய கிறிஸ்தவர்களின் தலைமை பீடமான வாட்டிகன் வலியுறுத்தியுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அவையின் தொடக்க நிகழ்வுக்கு சற்று முன்னதாக வாட்டிகன் வெளியிட்ட அறிக்கையில், அந்த அவை அமைக்கப்படுவது அமைதி மற்றும் சமரசத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக பதற்றம் மற்றும் மோதல் நிறைந்த சூழலை உருவாக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள வெனிசுவேலா அரச வழக்கறிஞரின் அலுவலகம் அந்த அவை தொடங்கப்படுவதற்கு தடை விதிக்குமாறு ஏற்கனவே தலைநகர் காராகசில் உள்ள நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது. அரசுக்கு ஆதரவான நிலையை கொண்டுள்ள அந்த அதிகாரம் மிக்க அரசியலமைப்பு அவை பாராளுமன்றத்தை ஓரம் கட்டிவிடும் என்று எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஓர் ஊழல் வழக்கில் அவருடைய முன்னாள் முக்கிய உத்தியோகியாளர் ஒருவர் சாட்சியம் அளிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொழிலதிபர்களிடம் இருந்து பிரதமர் அன்பளிப்புகள் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு வழக்கு உட்பட இரண்டு வழக்குகளின் விசாரணைக்கு ஆரி ஹேரோ சாட்சியம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை எந்த வழக்கிலும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லை, தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நேத்தன்யாகு மறுத்துள்ளார். இந்த வழக்குகளை கவனித்து வரும் ஆய்வாளர்கள் ஹேரோ சாட்சியம் அளிக்க ஒப்புக்கொண்டது ஒரு முக்கியமான திருப்பு முனை என்று கூறுகின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இத்தாலிய கப்பல்களை தாக்குவோம் என்ற ஆயுதக்குழு தலைமையிலான மிரட்டலுக்கு மத்தியில் ஆட்கடத்தலுக்கு எதிரான லிபிய கடலோர காவல்படையின் நடவடிக்கைக்கு தங்கள் நாட்டு கடற்படை உதவி செய்யும் என்று லிபியாவில் உள்ள இத்தாலிய தூதர் ஜுசுபே ஃபெர்ரோன் தெரிவித்தார். இது குறித்து இத்தாலிய நாளிடம் அவர் கூறுகையில், லிபியாவின் சட்டப்பூர்வ அரசு நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தங்கள் கடற்படையை அனுப்பி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளப்பட்டது என்றார். இராணுவ நடவடிக்கையற்ற தங்கள் பணி லிபியா ஆட்சியை வலுப்படுத்துமே ஒழிய பலவீனப்படுத்தாது என்பதை ஜெனரல் கலிஃபா ஹர்தரை தொடர்பு கொண்டு விளக்க இத்தாலி முயற்சிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்யா மீதான அமெரிக்க தடை மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்று ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிக்மர் கேப்ரியல் விமர்சித்துள்ளார். வெளியுறவு கொள்கை பிரச்சினைகளை தனது பொருளாதார விருப்பங்களுக்கு ஏற்ப அமெரிக்கா தீவிரமாக தொடர்பு படுத்திக் கொள்வது தெளிவாகிறது என்றும் அதனை ஏற்க முடியாது என்றும் கேப்ரியன் கூறினார். முன்பு உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்குடன் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் தடை விதிக்கப்பட்டதை ஒழிய அது அமெரிக்காவின் பொருளாதார நலன்களுக்காக மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா ரஷ்யா இடையிலான தொடர்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகவும் சரிவடைந்துள்ளது என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் விளக்கத்தை ஏற்பதாக ரஷ்ய அதிபர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் காஸ்கோவ் கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அமெரிக்காவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதன் வரலாற்றில் முதன்முறையாக எதிர்வரும் கல்வியாண்டில் வெள்ளை இன மாணவர்கள் அங்கு சிறுபான்மையினராக இருப்பார்கள் என்று தெரிவித்துள்ளது. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள மாணவர்களில் பாதிக்கும் சற்று மேலானோர் சிறுபான்மை இனக்குழுக்களை சேர்ந்தவர்கள் என்று கூறியுள்ளது. அவர்களில் ஆசிய அமெரிக்கர்கள் 22%, ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் 15% விட சற்றே குறைவாகவும் உள்ளனர். வேறு எந்த ஒரு பல்கலைக்கழகத்தையும் விட ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களே அதிக எண்ணிக்கையில் அமெரிக்க அதிபர்களாகி உள்ளனர். அமெரிக்காவில் புதிய தொழிற்சாலை அமைக்கும் திட்டங்களை ஜப்பான் கார் தயாரிப்பு நிறுவனங்களான டொயோட்டா மற்றும் மஸ்தா ஆகியவை அறிவித்துள்ளன. ஆண்டுக்கு 3000 கார்கள் தயாரிப்பதும் சுமார் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கம். டொயோட்டா மோட்டார் கார்பரேஷன் தலைவர் அக்கியோ டொயோட்டோ நிறுவனங்கள் இணைந்து பணிபுரியும் என்று கூறினார். அமெரிக்க உற்பத்தி தொழிற்சாலையில் இது பெரிய முதலீடு என்று அந்த திட்டத்தை அதிபர் ட்ரம்ப் விவரித்துள்ளார். அடுத்த 50 ஆண்டுகளில் நாட்டில் பேசப்படும் மொழிகளில் பாதிக்கும் அதிகமானவை அழியக்கூடும் என்று இந்தியாவில் உள்ள ஓர் ஆராய்ச்சி அமைப்பு கூறியுள்ளது. மொழி அல்லது இன சிறுபான்மையாக உள்ள சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் அவற்றின் தாய்மொழியில் முறையாக கல்வி கற்கவில்லை என்று பேராசிரியர் கணேஷ் பிபிசியிடம் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இஸ்ரேல் கால்பந்து அணிக்கு ஈரான் விதித்துள்ள தடையை மீறி இஸ்ரேல் அணிக்காக 2 ஈரானிய கால்பந்து ஆட்ட வீரர்கள் விளையாடி சர்ச்சைக்குள்ளாகி உள்ளனர். மக்ஃபி டெல் அவிவ் என்ற இஸ்ரேல் அணிக்கு எதிரான கிளப் அணிக்காக மசூத் செஜி மற்றும் எஹான் அஸ்ஸாவி ஆகிய இருவரும் விளையாடினர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.